இல்ல நான் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. ஒபீனியன் போல்ஸ் எல்லாம் அவர் எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு அந்த அலையன்ஸுக்கு மெஜாரிட்டி வரும்னு சொன்னாங்க. ஆனா தனி கட்சியாக நின்று பாரத ஜனதா பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு யாரும் சொல்லல, எனக்கு தெரிஞ்சு எந்த சீரியஸ் போலும் சொல்லல. அவங்களுக்கே அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஆக தான் வந்திருக்கும். பிஜேபி அலை அடித்து நார்த்ல மட்டும் இல்ல, வெஸ்ட்ல மட்டும் இல்ல, பிஜேபிக்கு ரொம்ப பேஸ் இல்லாத இடத்துல எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு.
முடிவுகள் தெரிந்த நிலையில், இன் ஹைன்சைட் என்பார்களே, முடிவுகள் தெரிந்த நிலையில் இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது அவங்களுக்கு நிறைய ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து அவங்க பூர்த்தி செய்ய வேண்டும். ஓரளவுக்கு இப்போ ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும் முதல்ல, அப்புறம் அது சீரியஸ் ஒர்க்குக்கு அவங்க இறங்கும்போது அந்த மக்களுடைய அந்த ஆர்வம், அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி மீட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹனிமூன் பீரியட் வில் லாஸ்ட் ஃபார் குவைட் அ வைல்.
நான் ஏன் இந்த மாதிரியான முடிவு என்பதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன், எப்படி இது நடந்தது?
அதாவது ரெண்டு ட்ரெண்ட்ஸ் இதில் பார்க்கலாம். ஒன்று, இந்த காங்கிரஸ் கட்சி பத்து ஆண்டு காலமாக பவர்ல இருந்திருக்காங்க. அந்த அது யூபிஏ அலையன்ஸும் அது ஒரு சாதனை தான் சொல்லலாம். அவ்வளவு நாள் இருந்தது. ரெண்டாவது முறை எலெக்ஷன் வின் பண்ணது, செகண்ட் டேர்ம். அது ஒரு சாதனை தான் சொல்லலாம். ஆனா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், பொருளாதாரம் வந்து ஒரு சரிவு நிலையில வரும்போது ஒரு டிட்டீரியரேஷன் ஆஃப் தி எகானமி, அப்புறம் ஊழல் வந்து இந்த மாதிரி ஊழல் இந்த அளவுக்கு எங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்தியாவில். அதெல்லாம் வெளியில வந்த உடனே அவங்களுடைய மக்களுக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு அலை, ஆன்டி யூபிஏ அலைன்னு சொல்லலாம், ஆன்டி காங்கிரஸ் அலை ஒண்ணு. இன்னொன்னு வந்து மோடி அலை இல்லைன்னு நினைச்சோம், ஆனா அந்த ரெண்டு கோயின்சைடு. அதாவது பீப்புள் பிலீவ் இவருக்கு தேவை, நமக்கு இந்த மாதிரி தலைவர் இப்ப தேவை, உறுதியாக இருக்கணும், அப்புறம் டெவலப்மெண்ட், மேன் ஆஃப் டெவலப்மெண்ட், இந்த இதெல்லாம் வந்து ரெண்டு டூ கோயின்சைடு. அதாவது ஆன்டி காங்கிரஸ் அலை, ஆன்டி யூபிஏ அலை, அண்ட் ஒரு ப்ரோ மோடி அலை. பிஜேபிக்கு விட மோடிக்கு ஒரு நல்ல வேகம் இருந்ததுன்னு சொல்லலாம்.
அதை பற்றி பேசும்பொழுது 1999 வரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக மிகவும் ஒரு கவர்ச்சி மிக்க தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்களாலேயே கூட சாதிக்க முடியாததை, அவர் காலத்திலேயே 180 சீட்டுகள் தான், இடங்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தன. அதையும் தாண்டி இப்பொழுது தனிப்பெரும்பான்மையை மோடி சாதித்திருக்கிறார் என்பது மோடியின் தனிப்பட்ட கரிஸ்மாவை மட்டும் காட்டுகிறதா, ஈர்ப்பு சக்தியை மட்டும், அல்லது சமூகம் மாறியிருக்கிறது, இந்தியாவிலே மத்தியதர வர்க்கம் பெரிதாக வளர்ந்திருக்கிறது, அதன் எதிர்பார்ப்புகள் மாறியிருக்கின்றன என்பதையும் காட்டுகிறதா?
அதாவது அவருக்கு மட்டும் வாஜ்பாயை விட அவருக்கு கேரிஸ்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. வாஜ்பாய் ஒரு பெரிய ஆரேட்டர், அதனால இந்த அப்பீல் வந்து வாஜ்பாய்க்கு இருந்தது. ஆனா நீங்க சொன்னது அந்த ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன் தான் சரியா இருக்கும். அதாவது சமூகம் மாறிவிட்டது, வெறும் அந்த மிடில் கிளாஸ் மட்டும் இல்ல, நியூ டைம் ஓட்டர்ஸ் மட்டும் இல்லை, அதாவது இன்னும் ஆழமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கணும் இந்திய சமுதாயத்தில், இந்திய அரசியல் அந்த பாலிட்டியில. அதனால அந்த ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஃபர்ஸ்ட் யூபிஏ டேர்ம்ல. அது வந்து ரெண்டாவது டேர்ம்ல அதே டிட் வெரி பேட்லி. இக்கானமி இந்த ஒரு சரிவு நிலை ஏற்பட்டது அதுல. அதனால அந்த ஊழல் இந்த அளவுக்கு பார்த்தது இல்லை, எல்லாம் சேர்ந்து இட் கான்ட்ரிபியூட்டட் டு ஆன்டி யூபிஏ, ஆன்டி காங்கிரஸ் வேவ்,
ஒரு லேண்ட்ஸ்லைட்.
அது லேண்ட்ஸ்லைட். அதே நேரத்துல மோடி வந்து குஜராத்ல 2002 கோத்ராக்கு பிறகு நடந்த அந்த மோசமான சம்பவம் இருந்து அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் டெவலப்மெண்ட்னு ஒரு அவர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து நாங்க நினைச்சோம் அது பீப்புள் வில் நாட் டேக் இட் அப் இந்த அளவுக்குன்னு, ஆனா அது வேற மாதிரி ஆகிவிட்டது. அதனால அவர் வந்து கேரிஸ்மா மட்டும் இல்லை, அதாவது அந்த ரைட் டைம்ல ஒரு ரைட் மெசேஜ், ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தது அவருக்கு நல்ல ஹார்வெஸ்ட்.
மன்மோகன் சிங்கின் தலைமை ஒரு ட்ரிஃப்டிங், அதாவது முடிவு எடுக்க முடியாத ஒரு தலைமையாக இருந்தது. அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு தலைமை தான் இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கு, இந்த யூபிஏ இரண்டாவது பதவி காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம். எனவே அந்த முடிவெடுக்க முடியாத தலைமையின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமாக ஒரு டிசைசிவான லீடர்ஷிப், ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நரேந்திர மோடி பிரதிபலித்தார். எனவே அவருக்கு இந்த வாக்கு என்பது ஒரு இந்தியாவிலே ஒரு திடமான தீர்க்கமான தலைமைத்துவத்துக்கு மக்கள் இயங்குகின்ற ஒரு வாக்கு என்று சிலரால் சொல்லப்படுகிறது. நீங்கள் அதில் உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது முடியாதது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த மீடியாவில் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அதை விட தவறான சில பல விஷயங்கள்ல இறங்கினாங்க. அதுக்கு எதிராக தான் மக்கள் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அது வந்து ஒரு சைலண்ட் வேவாக முதல்ல இருந்தது. அப்புறம் இந்த அளவுக்கு ஆனால் எக்ஸிட் போல்ஸ்லாம் தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் யாரும் 50 கூட வராது காங்கிரஸ் பார்ட்டிக்கு. இப்போ 44 போடுறாங்க டிவியில். இப்போ 44 தான் இப்போ ரிசல்ட்ஸ் வின் அண்ட் லீடிங் வச்சாப்போ. அது அவ்வளோ மோசங்கிறது யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. அதனால வெறும் இன்டிசைசிவ் மட்டும் இல்லை, ஒரு ராங்காக போனாங்க, பல முடிவுகள் எடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்த அரசாங்கங்களும் இதே மாதிரி தான் முடிவு எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டிசைசிவ் ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. வாஜ்பாய் அரசுடைய இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய உறவை வந்து நல்ல நல்ல அளவுக்கு அது கொண்டு வரணும்னு வந்து நல்ல முயற்சி எடுத்தார். ஆனா அது அது வந்து வெற்றிக்கு வரவில்லையே அந்த இது. அதனால பல காரணங்கள், பல தடைகள், பல இங்க இருக்கிறதுனால எந்த அரசாங்கமும் ஒரு முடிவு எடுத்தது உடனே நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்கிறது பண்றது ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் இந்திய அரசியல் வரலாற்று.
காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் முடிவில் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வெயிட் பண்ண வேணும். இது வந்து டினாயில் இருக்கக்கூடாது. இது வந்து எதனால நாங்க தோத்து போனோங்கிறது ஒரு ஆழமாக ஆராய்ந்து அதை ஃபர்ஸ்ட் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். அது பண்ணுவாங்களா இல்லையான்னு இப்ப தெரியல. ரெண்டாவது, ஆப்போசிஷன் எதிர்கட்சியாக ஒரு சீரியஸாக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமயத்தில் வெற்றி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனா வெற்றி பெற்றுள்ளார். அவர் வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ஃபார்மலா இருக்கோ இல்லையோ லோக்சபால ஒரு சீரியஸாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தலைவராக இருக்கக்கூடாது, என்னால இது முடியல அப்படின்னு பேருக்கு கொண்டு வேணும். அது ஒரு முக்கியமானது. ஆனா ஒரு எதிர்கட்சியாக, ஒரு சீரியஸாக எதிர்கட்சியாக பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து, மையமான பிரச்சனைகளை எடுத்து அதை வந்து அது நல்லா ஆராய்ந்து தெளிவாக மக்கள் முன்னால் கொண்டு போனாங்கன்னா பார்லிமெண்ட்லயும் அது செய்யணும். அது செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு ரீகெயின் பண்ண முடியும் இன் எ ஸ்மால் வே. ஆனா இது டைம் ஆகும். அதாவது பேஷன்ஸ் தேவை, பேஷன்ஸ். உடனே இப்போ ஒரு டிமாரலைஸ் ஆகாத அரசியல் இதுல லைஃப்ல பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி பல தோல்விகள் ஏற்படும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு அவுட்லுக் கூட போனாங்கன்னா ஒரு ஓரளவுக்கு முடியும். ஆனா இப்ப இமீடியட்டா அவங்க ஒன்னும் செய்ய முடியாது. அதுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட மெயின் பாயிண்ட், ஒரு சீரியஸ் ஆப்போசிஷன் பார்ட்டியாக செயல்பட வேண்டும். குறிப்பாக அந்த தலைவர் ராகுல் காந்தி தானே இப்ப வராருனால, ஐதர் ஹி ஸ்டேஸ் ஆன் அண்ட் ஃபைட் அஸ் எ சீரியஸ் ஆப்போசிஷன் லீடர், இல்லைன்னா அவர் வந்து விலகி கொண்டு வேற யாராவது அந்த பதவியை எடுத்துக்கலாம்னு சொல்லி.
அந்த காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு குடும்பத்தின் மீதே சார்ந்திருக்கின்ற நிலை, இந்த டைனஸ்டி, நேரு டைனஸ்டி, அந்த குடும்பத்தின் மீதே நம்பி இருக்கின்ற ஒரு டிபெண்டன்சி இருப்பது, அந்த மாதிரியான ஒரு நிலை காங்கிரஸுக்கு இருப்பது, அதை ஆர்கனைசேஷனலாக கட்சி ரீதியாக அதை பலவீனப்படுத்தி இருக்கிறதா, இந்த மாதிரியான சவால்களை சந்திக்க முடியாத அளவுக்கு?
அதாவது ஒரு காலத்துல அது வந்து ராஜீவ்காந்தி வந்தார், அவருக்கு ஒரு விதமான அரசியல் அனுபவமும் ஒன்றும் இல்லை. திடீர்னு வந்தாரு ஆஃப்டர் இந்திரா காந்தி அசாசினேஷன், பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். அதனால சில நேரங்களில் அது ஒரு ஒரு வின்னிங் மூவ் ஆக இருக்கிறது. வேற நேரங்களில் வேற யாரையும் விடுறது இல்லை. அது யாரும் அதை ஆதரிக்க முடியாது, ஒரு டைனாஸ்டிக் சக்சஷன் டாப் ஜாப்ங்கிறது. ஆனா டு பி ஃபேர் டு சோனியா காந்தி, அவங்க விலகிதான் இருந்தாங்க. ராஜீவ் காந்தி மரணத்துக்கு அப்புறம், படுகொலைக்கு அப்புறம் அவங்க வந்து விலகி இருந்தாங்க. ஆனா கட்சி வந்து ரொம்ப மோசமான நிலை போனவொன்னே அவ எல்லாரும் அவன் ப்ரெஷர் பண்ணாங்க திருப்பி வரணும்னு. அதனால அது கட்சியின் ஒரு பலஹீனம் என்று சொல்லலாம். அதை ஓவர் கம் பண்ணுவாங்களான்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து இண்டிகேஷன்ஸ் அந்த டைனாஸ்டி கையில தான் டாப் அத்தாரிட்டி இருக்கும் காங்கிரஸ்ல.
இந்த தேர்தல் வந்து
தெரியவில்லை.
தேர்தல் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு எலக்ட்ரானிக் மீடியா, தொலைக்காட்சிகள் மிகவும் ஒரு பெரிய அளவில் பங்காற்றின. அது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களும் ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களும் ஒரு பெரிய பங்கு வகித்தன என்று பலரால் சொல்லப்படுகிறது. நீங்கள் வந்து இந்த ஊடகங்கள் இதில் ஒரு சார்பு நிலையை எடுத்து மோடிக்கு ஆதரவான ஒரு மூடை, ஒரு மனோநிலையை தேசிய அளவிலே உருவாக்க உதவின என்று சொல்ல முடியுமா?
முடியும். அது அது அதுதான் ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அது கட்டாய முடியும். ஏன்னா சிஎம்எஸ் மீடியா லேப்னு அவங்க வந்து ஒரு சர்வே செஞ்சாங்க. அதாவது பிரைம் டைம் நியூஸ், அந்த மேஜர் டிவி சேனல்ஸோடைய பிரைம் டைம் நியூஸ் வந்து 8 to 9:30 PM நைட்டில் அதை எடுக்கும்போது மோடிக்கு கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் தி கவரேஜ், பிரைம் டைம் கவரேஜ் மோடிக்கு எடுத்தது. அது நான் பல தடவை அதை எடுத்து பேசியிருக்கோம், அதை விவாதித்திருக்கோம். அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 10% கிடைத்தது. ராகுல் காந்திக்கு 4.5% தான் கிடைத்தது. அந்த 4.5% ஆஃப் பிரைம் டைம் கவரேஜ் தான் கிடைச்சது. அதனால அது ஒரு வேணும்னே செஞ்சாங்களோ இல்லையோ அது ஒரு ஹியூஜ் ஸ்லாண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். பிரைம் டைம் கவரேஜில் பத்திரிகைகளும் ஓரளவுக்கு மோடிக்கு தான் அதிகமாக இது கொடுத்தாங்க. வியூஸ் என்ன வேணா எடுத்துட்டோம், எடிட்டோரியல் பொசிஷன் ஒப்பீனியன் என்ன வேணா சொல்லலாம், ஆனால் நியூஸ் கவரேஜில் இந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு அதிர்ச்சியை கொண்டு ஊட்டக்கூடிய விஷயம் தான். அதனால நியூஸ் மீடியாவை நம்ம விமர்சனம் செய்யறது நியாயம் தான். அதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது
நிச்சயமா
இந்த காங்கிரஸ் வீச்சுக்கு.
கடைசியாக இந்த உலக அளவிலே சர்வதேச அளவிலே இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையை பெற்றிருப்பது, இந்தியாவில் இந்துத்துவ வலதுசாரி சக்திகள் வெற்றி பெற்றதை, அந்த இந்தியாவே ஒரு வலதுசாரி அரசியல் பாதையை நோக்கி போகிறதோ என்ற ரீதியிலே கவலைகள் எழுந்திருக்கின்றன. நீங்கள் இதை வந்து அந்த மாதிரி பார்க்கிறீர்களா?
கட்டாயமாக இது ஒரு வலதுசாரி அரசாங்கம். அதை விட இன்னும் அபாயம் என்னவென்றால் இந்த கம்யூனல் போர்சஸ் எல்லாம் இருக்காங்க. மோடி வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அது சொல்லலைன்னா கூட பெரிய அளவுக்கு அவருடைய இயக்கம் அந்த மாதிரி இயக்கம், பஜ்ரங் தல், விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS உடைய ஊழியர்கள், அவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க. அந்த கேப் இருக்கும், அது எப்படி மோடி அந்த கேப்பை ஓவர் கம் பண்ணுவாரு, சமாளிப்பாருங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அந்த கேப் இப்போ முக்கியமான ஒரு கேப் அது. எக்ஸ்பெக்டேஷன் அதாவது அந்த டெம்பிள் கட்டணும் ராம் ஜென்ம பூமியில, அப்புறம் ஆர்டிகல் 370 வந்து எடுத்து விட வேண்டும் கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது செய்ய முடியாது, செஞ்சா அரசாங்கமே
அதற்கான 3/2 பெரும்பான்மை என்று சொல்ற அந்த 2/3 மெஜாரிட்டி அவர்களுக்கு இன்னும் இல்லை. மேலும் ராஜ்யசபாவிலும் அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை இல்லாததால் அந்த அரசியல் சட்ட திருத்தங்களை அவரால் செய்ய முடியாது என்று
நினைக்கிறேன்.
ஆனால் இந்தியாவிலே இந்த மாதிரி இந்து வலதுசாரி சக்திகள் பலம் பெறுவது என்பது இந்தியாவின் அண்டை நாடுகளில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும், ஆப்கானிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளிலும், அங்கே ஏற்கனவே பலமாகிக் கொண்டிருக்கின்ற வலதுசாரி சக்திகளை மேலும் பலமுறை செய்யும், இன்னும் ஸ்ட்ரெங்தன் செய்யும் என்று ஒரு கவலை இருக்கிறது. நீங்கள் அதில் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
அது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மென் லைக்கா நடத்த வேண்டுதான். எதிர்கட்சிகள் அந்த அந்த விஷயத்தை ஜாகிரதையாக கவனிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருந்தாலும் அது நடக்காத அளவுக்கு நம்ம அரசியலை நடத்த முடியும் என்று நம்புகிறேன். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது காங்கிரஸ் உடைய பாலிசிக்கும் இந்த புது கவர்மெண்ட்டுடைய பாலிசி, பிஜேபி கவர்மெண்ட் ஒரு NDA கவர்மெண்ட்டுடைய பாலிசிக்கும் பெரிய ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம், ஒன்றும் சிறிய அளவில் கூட வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவை பொறுத்து வரலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது பாகிஸ்தான், சைனா, இது இந்த மாதிரி குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் உறவை நன்றாக பாதுகாத்து நல்ல உறவை கண்டினியூ ஆர் ரீஎஸ்டாப்ளிஷ். ஓரளவுக்கு வாஜ்பாய் அரசாங்கம் அதை முயற்சி எடுத்தது. அதற்காக இந்த லாகூர் டிக்ளரேஷன், இவர் அங்க போனது, முஷரஃப் இங்க வந்தது, எல்லாம் ஒரு நல்ல வரவேற்க தக்க ஒரு இது. பட் நத்திங் மச் கேம் அவுட் ஆஃப் இட். ஆனா அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது அந்த அதே பாதையில் இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்.